சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 33 அத்தியாயம். வம்பு உலகம். பண்புள்ள மனிதனுக்கும் பண்பில்லா மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பண்பில்லாதவன் உணர்ச்சிகள் மேம்படும் போது அவற்றின் வேகத்துக்கு இடம் கொடுத்து அவற்றுடனேயே சென்று அழிந்து விடுகின்றான். பண்புள்ளவன் உணர்ச்சிகள் உந்தும் போது சற்று நிதானிக்கின்றான், அவற்றை தன்வசமாக்கிக் கொள்கின்றான். அதனால் அவன் கடமையிலிருந்தோ கண்ணியத்திலிருந்தோ சிறிதும் தவறுவதில்லை. பண்பே உருவான கடல்வேந்தன் கதவை தாளிட்டு வேகமாக கட்டிலை நோக்கி வந்தபோது நிலக்கள்ளியும் அவனை வரவேற்க சித்தமாயிருந்தாள். விரகம் அவளை பூரணமாக ஆட்கொண்டிருந்தது. கொழு கொம்பை நாடி கொடி செல்வது இயற்கை, ஆனால் கொழு கொம்பு கொடியை நாடி வருமா? அத்தகைய வினோத நிலை ஏற்பட்டால் கொடி அதன் மீது தொத்தி ஏறி படராது இருக்கத்தான் முடியுமா? கடல்வேந்தன் கதவை தாளிட்டதுமே கட்டிலில் ஒரு கிழித்த நிலையிலிருந்து மல்லாந்து படுத்த நிலக்கள்ளி தனது கைகளால் அவனை வளைக்க சித்தமாயிருந்தாள். அந்த வேளையில் அவள் தந்தையை மறந்தாள், சமூகத்தை மறந்தாள், கடல்வேந்தனை தவிர மற்ற எல்லாவற்றையுமே மறந்தாள். அப்படி இருந்தவளை நோக்கி வேகமாக வந்த கடல்வேந்தன் கட்டிலை அணுகியதும் சட்டென்று நின்றார். அவன் ஏதோ சிந்தனை வயப்பட்டு விட்டதை அவன் முகம் தெளிவாக காட்டியது. அப்படி சிந்தித்து அவன் தன் வேகத்தை எல்லாம் முதறி தலையை இருமுறை ஆட்டிக்கொண்டான். பிறகு கட்டிலின் முகப்பில் உட்கார்ந்து கொண்டு கட்டிலில் கிடந்த கட்டழகியை நோக்கினான். அவள் அழகெல்லாம் திரண்டு விகசித்த புஷ்பம் போல் கிடந்தாள். அவள் நெற்றி மீது கையை வைத்த கடல்வேந்தன் மிக மெதுவாக உணர்ச்சி குறைந்த குரலில் கேட்டான், நேரம் என்ன இருக்கும் நிலக்கள்ளி என்று. அவள் மல்லாந்து கிடந்த நிலையில் புன்முறுவல் கொண்டாள். நேரத்துக்கு என்ன வந்துவிட்டது இப்பொழுது என்று கேட்டாள். கடல்வேந்தன் கை அவள் நெற்றியிலிருந்து கன்னத்துக்கு வந்து அதை தடவலாயிற்று. அப்படி தடவிக்கொண்டே சொன்னான், 2வது ஜாமத்தில் பாதி தாண்டி இருக்கும் போல் தெரிகிறது என்று. நிலக்கள்ளி மல்லாத நிலையிலிருந்து சிறிது புரண்டு தனது கை ஒன்றை அவனது இடையில் செலுத்தினான். தாண்டியிருந்தால் என்ன என்று கேட்டாள். தாண்டியிருந்தால் நீ உன் அறைக்கு போக வேண்டும் என்றான் கடல்வேந்தன். எது என் அறை என்று கேட்டு நிலக்கள்ளி நகைத்தாள். கடல்வேந்தன் நகைக்கவும் இல்லை, அவளை பார்க்கவும் இல்லை. கூரை மீது கண்களை ஊட்டிய வண்ணம், உப தலைவன் அறை, முன்பு கிளேசியஸ் இருந்தானே அந்த அறையை தானே உனக்கு கொடுத்தேன் என்று கேட்டான். நிலக்கள்ளி மீண்டும் நகைத்தாள். ஐயா வேந்தரே என்று மரியாதையாக அழைக்கவும் செய்தாள். என்ன உப தலைவி, நேற்று வரை கிளேசியஸின் அறைதான் என் அறை, இன்று முதல் இந்த அறைதான் எனக்கும் தலைவன் இருக்கும் அறையில் தானே தலைவியும் இருப்பாள். இதை திட்டமாக சொன்னால் நிலக்கள்ளி. கடல்வேந்தன் பெருமூச்சறிந்து நிலக்கள்ளி என்று கடுமையாக அழைத்தான். என்ன, அவளும் குரலில் சற்று கடுமையை காட்டினாள். நீ இன்னும் தலைவியாகவில்லை. யார் சொன்னது? நான் சொல்கின்றேன், நீ உப தலைவிதான்.
ஓ, கப்பல் பதவியை சொல்கின்றீர்களா?
வேற எந்த பதவி இருக்கிறது இங்கே?
காதலின் பதவி இல்லையா?
காதலின் பதவியா?
ஆம், அது தருவது தலைவியின் பதவி. தலைவனுக்கு ஒரு தலைவி உண்டு, இலக்கியம் கண்ட உண்மை இது.
கடல்வேந்தன் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினான். நமக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று மெல்ல சுட்டி காட்டினான்.
ஆக எத்தனை நேரமாகும் என்று கேட்ட நிலக்கள்ளி அவன் இடையே நன்றாக இறுக பிடித்தாள்.
கடல்வேந்தன் கூரையிலிருந்து கண்களை கட்டிலுக்கு திருப்பினான். சற்று திரும்பியும் உட்கார்ந்து, உனக்கு பைத்தியம் ஏதும் இல்லையே என்று நிலக்கள்ளியை நோக்கி கேட்டான். நிலக்கள்ளி கட்டிலின் முகப்பில் உட்கார்ந்த கடல்வேந்தனை தன்னை நோக்கி இழுத்து,
அப்படி என்ன திடீர் சந்தேகம் வந்துவிட்டது என்று வினவினாள்.
திருமணமாக எத்தனை நேரமாகும் என்று கேட்டாய். திருமணத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? மற்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டாமா என்று கடல்வேந்தன் கேட்டான். நிலக்கள்ளி அவனை வலியை இரு கைகளாலும் பிணைத்த வண்ணம்,
நீங்கள் என்ன சாதி என்று கேட்டாள்.
சாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான் கடல்வேந்தன்.
அப்படியானால் திருமணம் என்ற தனிச்சடங்கு தேவையில்லை
என்ற நிலக்கள்ளி அவன் கழுத்தை இரு கைகளாலும் இழுத்து தன் கண்ணத்தோடு அவன் கண்ணத்தை வைத்துக் கொண்டாள். அவள் வாதத்தை எதிர்க்க முடியாததால் இன பேதத்தில் இறங்கிய கடல்வேந்தன், நான் சாயன் என்று சொன்னான்.
அப்படியானால் திருமணத்துக்கு நாள் தேவையில்லை. ஸ்திரீயர்களுக்கு காந்தர்வ விவாகம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
எதற்கும் நிலக்கள்ளி ஒரு பதில் வைத்திருப்பதைக் கண்டு கடல்வேந்தன் வீண் சர்ச்சையை விட்டு உள்ள நிலைக்கு திரும்பி, நிலக்கள்ளி, நீ சொல்வதெல்லாம் வாதத்திற்கு சரி, ஆனால் நான் உன்னை தனியாக அழைத்து வந்த போது உன்னை மாசுமறு இல்லாமல் திரும்ப உன் தந்தையிடம் சேர்த்து விடுவதாக சபதம் செய்தேன். அதில் இருந்து நான் தவறுவது உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் செய்வதாகும். தவிர நான் உன்னை இரவு முழுவதும் இங்கு நிறுத்திக் கொண்டால் மாலுமிகள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டான். நிலக்கள்ளி மெதுவாக நகைத்தாள்.
வேந்தரி, உமக்கு சிறிது அறிவு இருக்கும் என்று நினைத்தேன் என்றாள்.
இப்பொழுது இல்லை என்று நினைக்கின்றாயா என்று உணவினான் வேந்தன்.
ஆம், சிந்தித்து பாருங்கள், நீங்கள் என்னை இந்த அறையில் இத்தனை நேரம் வைத்துக் கொண்டிருப்பதை பற்றி மற்ற மாலுமிகள் என்ன நினைப்பார்கள், தவம் செய்கின்றீர்கள் என்று நினைப்பார்களோ என்று உணவு நிலக்கள்ளி, வேந்தரே வீண் சிந்தனைகளை விடும் என்று கூறிவிட்டு அவனை மெதுவாக தன் மீது சாய்ந்து கொண்டாள். கட்டிலின் முகப்பில் இருந்து திடீர் என்று சாய்க்கப்பட்ட கடல்வேந்தன் நிலை குலைந்தான். அவள் சற்று நகர்ந்து கொண்டு இடம் விட்டாலும் அவன் உடலில் பாதி அளவே மீதி இருந்தது. அந்த உடலின் பகுதிகள் மீது அவள் புஷ்பங்கள் உரண்டன. கண்ணமலர் கண்ணத்தோடும் மார்பு பங்கங்கள் மார்போடும் இணைந்ததால் மீண்டும் உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்த கடல்வேந்தன் அவளை ஒரு கையால் அணைத்தான். அவன் உறுதி எல்லாம் அகன்றது, பண்பாட்டு நினைப்பு எல்லாம் பறந்தது. அவன் ஒரு கை அவளை அணைத்து தூக்க இன்னொரு கை அவள் பூ உடல் எங்கும் அலைந்தது. உவகையின் உச்சியில் இருந்தாள் மந்திரி மகள். அவள் உணர்ச்சி அடிக்கடி பெருமூச்சாக வந்து கொண்டிருந்தது. கைகள் கடல் வேதனை சுற்றி கிடந்தன. அவள் கை ஒன்று அவன் கன்னத்தை பிடித்து பலமாக இழுத்தது. கன்னத்தை நிமிண்டட்டுமா என்று கேட்ட நிலக்கள்ளி சற்றென்று எச்சரிக்கை அடைந்து அவனது இதழ்களில் இருந்து தனது இதழை மீட்டுக் கொண்டு அவன் முகத்தை உற்று நோக்கினாள். வர வர இது நகர்ந்து விடுகிறது என்று கன்னத்தை சுட்டி காட்டினாள். அதை கேட்டதும் கடல்வேந்தன் வேகமாக எழுந்தான். அந்த அறை மூலையில் ஒரு தகழியை நோக்கிச் சென்று அதில் தன் முகத்தை ஆராய்ந்தான். பிறகு திருப்தி அடைந்தவனாக திரும்பி, சரியாகத்தான் இருக்கிறது நிலக்கள்ளி, அதை நாளை சரிபடுத்தி விடுகிறேன் என்று கூறினான். அப்படி கூறிவிட்டு திரும்பியவன் கட்டிலில் இருந்த நிலக்கள்ளியை தனது இரு கைகளாலும் தூக்கி எடுத்துக்கொண்டு, நிலக்கள்ளி, நாம் இன்னும் சில நாட்கள் பொறுக்கத்தான் வேண்டும், கண்களை மூடிக்கொள் என்றான். கண்ணை மூடுவானேன், மாலுமிகள் தவறாக நினைக்காதிருக்க. பூனை கண்ணை மூடினால் உலகம் அஸ்தமித்து விடுமா? மூடிக்கொள்ளேன் என்று கடல்வேந்தன் வலியுறுத்த அவள் கண்ணை மூடிக்கொண்டாள். அவளை கைகளில் தாங்கிய வண்ணம் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். சற்று எட்ட காவல் இருந்த மாலுமியை அழைத்து, உப தளபதி மூர்ச்சியாக இருக்கிறார், ஒரு பந்தத்தை எடுத்து வா, அவர்கள் அறையில் விட்டு வருவோம் என்று கூறி மாலுமி பந்தம் காட்ட நிலக்கள்ளியை கிளேசியஸின் அறைக்கு எடுத்து சென்று படுக்க வைத்தான்.
தலைவரே, உப தளபதியாருக்கு சிகிச்சை ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டான் மாலுமி.
நானே செய்துவிட்டேன், நீ போ, நான் வருகிறேன் என்று கூற மாலுமி நடந்தான். அவன் சென்றதும்,
சிகிச்சை முடிந்து விட்டதா என்று கேட்டாள் நிலக்கள்ளி.
முக்கால் வாசி முடிந்து விட்டது, மீதியை அப்புறம் முடிப்போம் என்று கூறி அவளை ஒரு முறை அணைத்து வெளியேறிய கடல்வேந்தன் மரக்கல பலகையில் சாய்ந்து இரு மாலுமிகள் கடலை பார்த்து கொண்டு ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தான். மாலுமி ஒருவன் சொன்னான்,
சிகிச்சையாவது மண்ணாங்கட்டையாவது சுத்த பொய் என்று.
பெரிய இடத்து விவகாரம் இப்படித்தான் என்றான் இன்னொருவன்.
அதை கேட்டு முறுவல் கொண்ட வேந்தன், வம்பு உலகம் யாரையும் விடாது தனக்குள் சொல்லிக் கொண்டு தனது அறையை நோக்கி நடந்தான்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.